ஆதியாகமம் அத்தியாயம் 49. யாக்கோபு தன் மகன்களை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு சம்பவிக்கும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் மகன்களே, கூடிவந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவிகொடுங்கள். ரூபனே, நீ என் முதற் பிறந்தவன், நீ என் திறமையும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரைப்போல தளம்பினவனே, நீ மேன்மையடையமாட்டாய், உன் தகப்பனுடைய படுக்கையின்மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின்மேல் ஏறினானே. சிமியோனும் லேவியும் சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு மனிதனைக் கொன்று, தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை அழித்தார்களே. அவர்களுடைய கடுமையான கோபமும் கடுமையான மூர்க்கமும் சபிக்கப்படுவதாக. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் செய்வேன். யூதாவே, சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே. உன் கை உன் எதிரிகளுடைய கழுத்தின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய மகன்கள் உன்னை பணிவார்கள். யூதா பெரிய சிங்கம், நீ இரையை விரும்பி ஏறிப்போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கிப்படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான யெகோவா வரும் வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, ஆளுகை அவனுடைய பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. மக்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதைக்குட்டியை திராட்சை செடியிலும் தன் பெண் கழுதையின் குட்டியை உயர்தர திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் ஆடையையும் திராட்சை பழங்களின் இரத்தத்தினாலே தன் அங்கியையும் வெளுப்பான். அவனுடைய கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாகவும் அவனுடைய பற்கள் பாலினால் வெண்மையாகவும் இருக்கும். செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான். அவனுடைய எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இசக்கார் இரண்டு சுமைகளின் நடுவே படுத்துக்கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு, சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து கூலி வேலை செய்கிறவனானான். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற பாம்பைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான். யெகோவாவே, உம்மாலே விடுவிக்கப்பட காத்திருக்கிறேன். காத் என்பவன் மேல் இராணுவக் கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதின் மேல் பாய்ந்து விழுவான். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசிகரமானவைகளை அவன் தருவான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். யோசேப்பு கணிதரும் செடி, அவன் நீரூற்றின் அருகில் உள்ள கணிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர்கள் அவனை மனவருத்தமாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கைகளால் பலமடைந்தன. இதினால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வவல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் மார்பகங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு வரைக்கும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய தலையின் மேலும் தன் சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை அழிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கும்போது அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்படப் போகிறேன், ஏத்தியனான எப்பேரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அருகில் அடக்கம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு அந்தக் குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்தக் கல்லறை பூமியாக இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனான எப்பெரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் செய்தார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் செய்தார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் செய்தேன். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் மகன்களிடமிருந்து வாங்கப்பட்டது என்றான். யாக்கோபு தன் மகன்களுக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின்மேல் மடக்கிக்கொண்டு உயிர் போய் தன் மக்களோடு சேர்க்கப்பட்டான்.